الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا لا تلهكم اموالكم ولا اولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فاولئك هم الخاسرون صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم الدنيا حلة خضرة وإن الله مستخلفكم فيها لينظر كيف تعملون فاتقوا الدنيا واتقوا النساء فإن أول فتنة بني إسرائيل كانت في النساء أو كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்து வ ஸலாமும் பெரிய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஉங்கள் தபவு தாபிஉங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புனித ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில் என்னென்ன கடமைகளை பிறப்பித்திருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கடமைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை தவிர்த்து வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும் கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே நம்மை மனிதர்களாக படைத்து நமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் முகமாக நமக்கு அன்றாடம் தேவைப்படுகின்ற வாழ்க்கை தேவைகளை இலகுவான முறையில் நிறைவேற்றிக் கொள்வதற்காக உலகத்தில் இருக்கின்ற அனைத்து வஸ்துகளையும் நமக்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, உணவுடைய தேவை, உடையுடைய தேவை, பொருளாதாரத்துடைய தேவை, வசிப்பதற்கு வீட்டுடைய தேவை, காற்றுடைய தேவை, நீருடைய தேவை, இப்படியாக பல்வேறுபட்ட அத்தியாவசிய தேவைகளை நமக்கு ஏற்படுத்தி அந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய சாதனங்களையும் அல்லாஹ் நமக்கு அருளியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, உண்மையான ஒரு முஸ்லிம் ஒரு மூமின் இந்த சாதனங்களையும் உலக வஸ்துக்களையும் மையமாக வைத்து தன்னுடைய வாழ்க்கையை அமைக்க மாட்டான். உலக வஸ்துக்கள் அடிப்படையான ஒரு விடயமாக அவனுக்கு இருக்காது. அது இல்லாமலும் வாழலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் வாழ்வான். அது இல்லாமலும் வாழலாம். ஆனால் கண்ணியமானவர்களே, இன்றைய உலகத்துடைய நடைமுறை என்னவென்றால், மனிதன் சகல துறையினரும் அறிவுத்துறையில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கலாம், புத்திஜீவிகளாக இருக்கலாம், அரசியல் துறையில் ஈடுபடக்கூடிய அரசியல்வாதிகளாக இருக்கலாம், குடும்பஸ்தர்கள், வியாபாரிகள், தொழில் அதிபர்கள், எல்லோரும் இந்த உலக வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்ட ஒரு காலம் என்று நான் சொன்னால் நீங்கள் அதை மறுக்க மாட்டீர்கள் என்பது என்னுடைய பேரவா. அந்த அளவுக்கு மனிதன் தன்னுடைய கண்ணியத்தை இழந்து, தன்னுடைய பகுத்தறிவு திறமையை இழந்து, உயிர் இல்லாத
மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட மனிதன் உருவாக்கிய அல்லாஹ் கொடுத்த அறிவை கொண்டு மனிதன் உருவாக்கிய கண்டுபிடித்த சாதனங்கள் தான் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கின்ற ஒரு அடக்கி ஆளுகின்ற ஒரு இனமாக இந்த சாதனங்கள் தென்படுகின்றன என்றால் இந்த சாதனங்களுடைய தலையீடு குடும்பம் பிரிகிறது, கணவன் மனைவிக்கிடையிலே டிவோர்ஸ் விவாகரத்து, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையிலே பகை, நண்பர்கள் மத்தியிலே பகை, இளம் இளைஞர்கள் இளம் யுவதிகளுக்கு மத்தியிலே பகாத உறவுகள் என்றெல்லாம் முன்னேறி முன்னேறி கேவலம் எதிர்கால சந்ததிகளை உருவாக்கக்கூடிய ஆசான்களும் மாணவர்களும் தொடர்பு வைக்கின்ற சேரும் மாணவியும் டீச்சரும் மாணவனும் கள்ள தொடர்பு வைக்கின்ற அளவு இந்த சாதனங்கள் டெவலப் ஆகி இருக்கிறது என்று நாம் சொன்னாலும் கீழே போயிருக்கிறது என்றுதான் அது சரியான வார்த்தை. அந்த அளவு கேவலம் ஏற்பட்டுவிட்டது. கேவலமான நிகழ்வுகளை அன்றாடம் கேட்கிறோம், காண்கிறோம், செவிமடைக்கிறோம், வாசிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் என்ன காரணம்? இந்த உலக வஸ்துக்களை தலைக்கு மேல் தூக்கி வைத்ததுதான் காரணம். கண்ணியமானவர்களே, சாதனங்கள் இல்லாமல் ஒருவரால் வாழ முடியுமா என்ற கேள்வி இந்த காலத்தில் கேட்கப்பட்டால் அநேகமானவர்களுடைய பதில் முடியாது என்பதுதான். ஏன்? அடிமைப்பட்டு விட்டோம், அடிமைப்பட்டு விட்டோம். கம்ப்யூட்டர் இல்லாமல் வாழ முடியாது, லேப்டாப் இல்லாமல் வாழ முடியாது, ஒரு ஸ்மார்ட் போன் கையில் இல்லாவிட்டால் சமூகத்திலே சொசைட்டியிலே கம்யூனிட்டியிலே தலை தூக்க முடியாது. சாதாரண ஒரு விலையில் உள்ள ஒரு போனை பாவிக்கின்றவருக்கு சமூகத்தில் அந்த போனை கையில் எடுப்பது கூட ஒரு கேவலம். ஏன்? ஸ்மார்ட் போன், ஆண்ட்ராய்ட் போன் பாவிக்கின்ற காலம் அல்லவா, இந்த போனை எப்படி நான் வெளியே எடுப்பது என்ற ஒரு கௌரவ சிக்கல். அந்த அளவு அடிமைப்பட்டு விட்டோம். முன்னோர்கள் கையிலுள்ள பொருள் கருணி நூற்றாண்டுகளிலே சமூகத்திலே நூற்றாண்டுகளிலே ஜெனரேஷனிலே சிறந்த ஜெனரேஷன் என்னுடையது, சும்மல்லதீன எழுநகம் சும்மல்லதீன எழுநகம் என்று நபியோர்கள் சொன்னார்கள். இமாம்கள் அதை நபியுடைய நூறு வருடம் நபித்துவம், சஹாபாக்கள் கடைசி சஹாபி இதில் 94 ஆண்டு மரணித்தார்கள் என்பது பிரபலியமான ஒரு கருத்து. அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு உலகத்திலே கடைசியாக மௌத்தாகிய சஹாபி அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீண்ட ஆயுளுக்கு நபியவர்கள் துஆ செய்தார்கள். 94 ஆண்டு அவர் மரணித்தார் என்பது பிரபலியமான சற்று உறுதிமிக்க கருத்தாக இருக்கிறது. 100 வருடம் என்று வைப்போம், 6 வருடங்களை கூடுதலாக போட்டு அந்த நூற்றாண்டும் அதற்கடுத்த தாபியாவுங்களுடைய நூற்றாண்டும் சபௌசாபியங்களுடைய நூற்றாண்டும் தான் சிறந்த குவாலிஃபைடான பெட்டரான பெர்ஃபெக்டான உயர்ந்த காலம் என்று நபியவர்கள் சார்ந்து பார்த்து விட்டார்கள். அந்த காலத்தில் கம்ப்யூட்டர் இருந்ததா, லேப்டாப் இருந்ததா, ஆண்ட்ராய்ட் போன் இருந்ததா, ஐபேட் இருந்ததா, ஐபோட் இருந்ததா, 3G இருந்ததா, HD இருந்ததா? ஹைரோ பொருள் என்று பெயர் எடுத்தார்கள். நபியோர்கள் சான்று பாண்டார்கள். எதை வைத்து? மனிதர்கள் துனியாவுக்கு அடிமையாகாத காலம், சாதனங்களை மேலே வைக்காமல் கீழே போட்ட காலம். கண்ணியமானவர்களே, நான் பேச இருக்கின்ற இந்த தலையங்கம் சாதனங்கள் பாவிக்க கூடாது, சாதனங்கள் எல்லாம் கையில் எடுக்க கூடாது, கம்ப்யூட்டர் வாங்கவே கூடாது, லேப்டாப் இருக்கவே கூடாது, போன் பாவிக்கவே கூடாது என்ற மௌட்டீக தலைப்பல்ல, இவைகளுக்கு அடிமைகளாக வேண்டாம் என்ற தலைப்பில் பேச இருக்கிறேன். எல்லோருக்கும் தேவையான தலைப்பு. வாலிபர்களுக்கு மாத்திரமல்ல, 60 வயது வயோதிபரும் போனிலே கேம் விளையாடுகின்ற காலம். எனவே அவரும் கவனமாகத்தான் கேட்க வேண்டும். தலைமுடி நரைத்தவரும் இந்த தலைப்பை கேட்கத்தான் வேண்டும், தூங்க முடியாது. எல்லோரையும் பைத்தியமாக்கிவிட்டது இந்த சாதனங்கள். கண்ணியமானவர்களே, 3 வயது பிள்ளையும் கேம் விளையாடுகிறது, 30 வயது தந்தையும் விளையாடுகிறார், 60 வயது பாட்டனும் விளையாடுகிறார். அப்படியான ஒரு அடிமைப்பட்ட காலத்தில் வாழ்கிறோம். சரி, முன்னோர்களுடைய சான்றுகள் சிலவற்றை முன்வைத்துவிட்டு தற்காலத்துக்கு வருவோம். சாதனங்கள் இல்லாமல் சாதிக்க முடியுமா என்பது கேள்வி. அதற்குரிய பதிலை நானே சொல்கிறேன். சாதனங்கள் இல்லாமலும் சாதித்தார்கள், அவர்கள் தான் சாதனையாளர்கள். அழிக்க முடியாத சாதனை கின்னஸ் புத்தகத்திலும் அதை பதிய முடியாது. ஏனென்றால் கின்னஸில் இருக்கின்றது அது அழியும், அது முறியும். அதை இன்னொரு வீரர், அதை இன்னொரு துறை சார்ந்தவர் அதை முறித்து விடுவார். ஆனால் அழிக்க முடியாது எவராலும். ஏன் இன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற சில சாதனங்களால் கூட கண்டுபிடிக்க முடியாத, அந்த அளவு சாதிக்க முடியாதவைகளை ஒரு தூசி சாதனமும் இல்லாமல் சாதித்தார்கள் என்றால் அதுதான் பொன்னான காலம். நாம் இன்று சாதனம் இல்லாவிட்டால் நம்மால் முடியாது என்று நாம் நம்மை அப்படியே முடிவு கட்டிவிட்டோம். அல்லாஹ்வும் அப்படியே நம்மை விட்டு விட்டான், சாதனம் இல்லாமல் உன்னால் முடியாது. கண்ணியமானவர்களே, முதலாவது ஆரம்பிக்கிறேன். நான் பேசுகின்ற மைக் கரண்ட் போய்விட்டால் இப்பொழுது எத்தனை பேருக்கு என்னுடைய கேட்கும் சரி, மனிதனுக்கு அவ்வளவுதான் அல்ல. தந்த பிரசங்கம் நிகழ்த்தினார்கள் அரபா மைதானத்திலே, எந்த மைக்கை பாவித்தார்கள் இன்று வரைக்கும் ஒரு நுக்கா கூட விடுபடாமல், ஒரு நுக்கா ஒரு புள்ளி விடுபடாமல் அந்த குத்துபா எங்களுக்கு வரலாற்றிலே கிடைத்திருக்கிறது என்றால் எந்த ரெக்கார்டை வைத்து ரெக்கார்ட் பண்ணினார்கள்? கேள்விக்கு என்ன பதில்? சாதனம் இல்லாமல் சாதனங்களை விட பெரிய சாதனை. ஒரு மைக் எவ்வளவு தூரம் ஸ்பீக்கர் சவுண்ட் கொடுக்கும்? வெளியே ஸ்பீக்கர் போடப்பட்டிருந்தால் அது எத்தனை கிலோமீட்டர்களுக்கு கொடுக்கிறது? ஒவ்வொன்று ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், ஒரு லென்த் இருக்கும் சாதனம். ஏன் அது கரண்ட் இல்லாவிட்டால் மைக் அவ்வளவுதான். சொந்த வாய்ஸ் தான் அடிப்படை, சொந்த வாய்ஸ் தான் அடிப்படை. மைக்கை ஸ்பீக்கரை நம்பினால் கரண்ட் இல்லாத காலத்தில் ஜிம் நடத்த முடியாது. இந்த கரண்ட் இல்லாவிட்டால் பவர் கட் பண்ணினா ஜிம்மா இல்லையா? செய்வோம். 40 பேர் குறைந்தது ஊர்வாசி அந்த கொத்துபாவுடைய 5 கடமைகளை செய்யமடுக்க வேண்டும். 40 பேருக்கு மைக் அவசியம் இல்லை, அவர்கள் ஊழார்கள் முன்னெடுப்பார்கள். மற்றவர்களுக்கும் தேவை, மைக் இல்லாவிட்டாலும் பயானை எல்லோரும் கேட்க வேண்டும். அதற்கு என்ன தயாரிப்பு? அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மைக்கை பற்றி முதலாவது சொல்கிறேன். ஏன் முதலாவது கூட இருக்கின்றது அதுதான். இதை குறையாக சொல்லவில்லை. புத்திஜீவிகள் கூடுதலாக சிந்தித்து ஒரு மைக்கு கேட்டதாக பேசுகிறார், கலட்டி விட்டு பேச சொல்லுங்கள் என்று சுதர்சமாக சிந்திக்க வேண்டாம். நான் சொல்கிறேன், இது இல்லாவிட்டாலும் எமது காரியங்கள் நடக்க வேண்டும். அதான் இது இல்லாவிட்டாலும் பயன் நடக்க வேண்டும். அதற்கு முன்னிருக்கின்ற இடங்களை நிறைத்து அமர வேண்டும். வாசலிலே அமர்வதல்ல, பின்சப்பிலே அமர்வதல்ல, முன்னுள்ள இடங்களை நிறைத்து அந்த இடத்தை நிறைத்து சுவர்க்கத்தில் மாளிகையை தர வேண்டும். யார் முன்னிருக்கின்ற சப்பில் ஒரு இடத்தை நிறைப்பார சுவர்க்கத்தில் மாளிகை, அது தேவையானவர்கள் நிறைத்துக் கொள்ளுங்கள், மாளிகை கிடைக்கும். கண்ணியமானவர்களே, அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியுடைய பெரிய தந்தை சாச்சா. மக்களுக்கு பொது அறிவிப்பு செய்ய வேண்டும் என்றால் ஊடகமாக பாவித்தார்கள் யாரை தெரியுமா? அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை. தான ஜசீமன் பெருத்த உடல் உள்ளவர், பைல்வான் போன்றவர். உயர்ந்த சத்தம், எந்த அளவு தெரியுமா சத்தம்? நபி அல்ல, மலக் அல்ல, ரசூல் அல்ல, சஹாபி, எங்களை போன்ற மனிதர். சற்று சஹாபி என்ற அடிப்படையில் அந்தஸ்து கூட, மனிதனின் அடிப்படையில் நம்மை போன்றவர்கள். அறிவிப்பு செய்வார்களா மேலே ஏறி உயரமான இடத்தில்? அதான் சொல்வதற்கு இங்கு கட்டப்படுகின்ற கோபுரம் மஸ்ஜிதுக்கு மஸ்ஜித் அலங்கரிப்பதல்ல நோக்கம். அதனுடைய பெயர் மிஹ்ரானா, அந்த கோபுரத்துக்கு ஒரு பெயர் மனாரா என்று வேறே வைப்பார்கள். அது பல் வெளிச்சம் கொடுப்பதற்கு கட்டப்பட வேண்டிய கோபுரம் மனாரா என்பார்கள். நூறு என்ற வார்த்தை இருந்தது, நூறு சிறகாசமிடுதல் மஸ்ஜித் என்பதற்கு ஒரு அடையாளம். அது கோடிக்கணக்கில் இருந்து போகிறது, ஆடம்பரம் கூடி கூடி. இன்னும் ஒரு கட்டடத்தை உயர்த்தி கட்டுவார்கள், ஒரு தூணை வைப்பார்கள், அதனுடைய பெயர் மிஹ்ரானா. அதில் ஏறி அதான் சொல்லும் கோபுரம் அந்த காலத்தில். அது அப்படியே மொடிஃபை ஆகி அது இன்று ஃபேஷனாக மாறி, மாடர்னாக மாறி, அது மஸ்ஜிதுக்கு மஸ்ஜித் அந்த மஸ்ஜித் அப்படி கோபுரம் வைத்தால் நாங்கள் இப்படி வைப்போம் என்ற அது மொடிஃபையாக மாறுகிறது. அவருடைய அசில் ஒன்று வெளிச்சம் ஒன்று அதான். ஏதே சரி, அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இந்த அதானை, இந்த அறிவிப்பை அதான் மாத்திரமல்ல, இந்த அறிவிப்பை மக்களுக்கு எத்தி வையுங்கள் என்ற முக்கியமான விடயங்களை அறிவிக்கின்ற பொழுது எந்த ஸ்பீக்கரும் இல்லாமல் எந்த மைக்கும் இல்லாமல் சொல்வார்கள். வரலாற்றில் வருகிறது 70 மைல் 7 மைல் தூரம் 7 மைல் தூரம் அவருடைய சத்தம் போகும். எந்த மைல்? அல்லாஹ் கொடுத்த ஒய்வு. இது இல்லை, பாவிக்க கூடாது என்று சொல்ல வரவில்லை. இது இல்லாமலும் நம்ம சத்தம் உள்ளவர்கள் அந்த விஷயங்களை மக்களுக்கு எச்சி வைக்க வேண்டும் என்பதுதான் தடயங்கள். கண்ணியமான இரண்டாவது விடயம், 3G டைப் 3G என்றெல்லாம் எத்தனையோ நேரடியாக என்ன காட்சிகளை காட்டிக்கொண்டு இந்த உலகத்திலிருந்து தொடர்பு கொள்ளலாம். தான் இருக்கின்ற அறையில் என்ன சாப்பிடுகிறேன் என்றும் வெளிநாட்டில் இருக்கின்றவர் மனைவிக்கு காட்டலாம். இன்று சமையலறையில் என்ன சமைத்திருக்கிறேன் என்றும் மனைவி கணவனையை காட்டலாம். சாபத்துள்ளா கூட மிஞ்சவில்லை. உம்ரா செய்து செய்து ஒவ்வொன்றை காட்டி காட்டி வீடியோ எடுத்துக்கொண்டே ஜவாப் செய்யலாம். உம்ராவிலே ஒரு கடமை என்று நினைத்துக் கொண்டு செய்கிறோம். என்னையவன் அது பின்னால் தலைப்பு வரும், சாபத்துள்ளாவை பால்படுத்துகின்ற சாதனங்கள் என்ற தலைப்பு பின்னால் வரும். 3G என்றால் தெரியும், சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். 3G என்ற பெயர் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு சில வருடங்களுக்குள். நேரடியான தொடர்பு இன்டர்நெட் மூலமாக காட்டப்படுகின்ற அந்த காணொளி கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு சில வருடங்களுக்குள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹி அஸ்ரா பிஆபிதிஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் என்ற அந்த பனு இஸ்ரவேலுடைய முதலாவது ஆயத்தில் எல்லாம் மியராஜுடைய பயணத்தை சொல்கிறார். மஸ்ஜிதில் ஹராம் மக்காவிலிருந்து பலஸ்தீன் சென்றார்கள். பைத்துல் மக்தஸிலிருந்து அங்கே வானலோக்கி விண்ணுலகம் நோக்கி சென்றார்கள். ஒரே இரவிலே மக்காவில் இருக்கிறார்கள். அந்த காலை பஜிர் திருகை மக்காவில் வந்தேன் போனேன், மேராஜ் காட்சி இப்படி எல்லாம் கண்டேன், நபிமார்களையும் சந்தித்தேன் என்று சொல்கின்ற பொழுது நயவஞ்சகர்கள், முஷ்ரிக்கீங்கள், இணை வைப்பாளர்கள், என்ன முகமதுக்கு என்ன தலை சரி இல்லையா, புத்தி கட்டு விட்டதா, ஒரே இரவில் பலஸ்தீனுக்கு போனாராம், மஸ்ஜித் அக்ஸாவில் இருந்து அப்படியே அங்கே புராக்கின் மூலம் அவர் விண்ணுலோகம் சென்றாராம், அங்கு அல்லாவை சந்தித்தாராம், பேசினாராம், பார்த்தாராம், இன்று மக்காவிலே பகிர் தருகிறார், என்ன மடத்தனத்தில் பேசுகிறார், நடக்க முடியுமா என்று சிந்தித்தார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு 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 துறை சார்ந்த ஒருவரை சேர்த்து காண்பதை கணக்கினார்கள். ஒரு மீடியாக்காரர் சேர்த்து காண வந்தார், ஒரு பத்திரிகையாளர் சேர்த்து காண வருவது போன்று வந்தார். உங்களை பற்றி மக்கள் இப்படி கருத்து தெரிவிக்கிறார்கள், நீங்கள் இப்படி போனீர்களா வந்தீர்களா பொய் என்கிறார்கள். என்ன உண்மைதானா, உங்களால் நிரூபிக்க முடியுமா? அதற்கு அனுப்பியவர்கள், அவர் அனுப்பியவர் யார் என்றால் ஒரு வரலாற்று துறையிலே பேச்சு பெற்ற ஒருவர். வரலாற்று துறையிலே பலஸ்தீன் எப்படி இருக்கும், பைத்துல் மக்தஸ் எப்படி இருக்கும், அவருடைய கட்டிடம் எப்படி இருக்கும், அவருடைய தூண்கள் எப்படி இருக்கும், அதனுடைய முற்றவெளி எப்படி இருக்கும் என்றெல்லாம் அறிந்த ஒருவரை அல்லது கண்ட ஒருவரை அனுப்பினார்கள். நீங்கள் இவருக்கு ஒரு இன்குவாரி வையுங்கள், ஒரு இன்டர்வியூ வையுங்கள், நேர்முக பரீட்சை நடத்துங்கள், இவர் போனது உண்மையா இல்லையா. பேச்சியாளர் உட்காருகிறார், கேள்வியை கேட்கிறார். நபியவர்கள் அங்கு போனது மக்காவிலே மஸ்ஜித் முஹத்தஸ் பைத்துல் மக்தஸை போன்ற ஒரு மஸ்ஜிதை கட்டுவதற்கு நெற்றியிடுவதற்கல்ல, அந்த நாட்டுக்கு சென்றது அங்கிருக்கின்ற மிஹராபை போன்று இங்கு மிஹராப் கட்டுவதற்கல்ல. நபியர்கள் போனார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை, அங்கிருந்து அப்படியே புராக் மூலம் பயணத்தை தொடர்ந்தார்கள். ஆனால் கண்ணியமானவர்களே, நபியர்கள் உண்மையிலே மக்களுடைய தோற்றங்களை பார்க்கவில்லை, நோக்கமிடவில்லை, கண்டாலும் நோக்கமிடவில்லை, அதை மனதில் பதிக்கவில்லை. நோக்கத்தில் கண்ணாக இருந்தார்கள், காரியத்தில் கண்ணாக இருந்தார்கள். சென்றார்கள் வந்தார்கள், பதில் அளிக்க வேண்டும். அப்பொழுது அல்லாஹ் இன்று 3G செய்கின்ற வேலையை அங்கே செய்ய வைத்தான். 3G-யும் இல்லை, 4G-யும் இல்லை, 4GS-ம் இல்லை, 5GS-ம் இல்லை. உட்கார்ந்தார்கள் நபியவர்கள், அந்த கேள்விக்கு பதில் நேரடியாக கொடுக்க முடியாது, அந்த காட்சியை பதியவில்லை. உடனே அல்லாஹ் ஸ்கிரீனில் காட்டுவது போன்று, ப்ரொஜெக்டர் வைத்து காட்டுவது போன்று அல்லாஹ் பைத்துல் முகத்தை அல்லது பைத்துல் மக்தஸை மஸ்ஜிதுல் அக்ஸாவை அப்படியே முன்னே நிறுத்தினான். நபியர்களுக்கு அங்கிருக்கிறார்கள் மக்காவிலே ஹரத்துக்குள்ளே பலஸ்தீனில் இருக்கின்ற பைத்துல் மக்தஸை இங்கே திரையிலே ஒரிஜினல் அல்ல, 3G-யிலே நாம் நேரடியாக பார்ப்பது போன்று நேரடியாக கண்ணியமானவர்களே நபியவர்களுக்கு அல்லாஹ் காட்டினான். நபியவர்கள் பார்த்து கொண்டு சேர்த்தி காண்பவனுக்கு அது விளங்கவில்லை, நபியவர்களுக்கு விளங்கியது. பைத்துல் மக்தசுடைய மெயின் வாயல் இப்படி இருக்கும், அதனுடைய நிறம் இப்படி இருக்கும், அதனுடைய தூண்கள் இப்படி இருக்கும், அதனுடைய முற்றம் இப்படி இருக்கும் என்று அந்த காட்சியை பார்த்து கொண்டு பதில் கொடுத்தார்கள். எல்லோரும் திகைத்து போனார்கள். இக்கட்டாக வலுக்கட்டாயமாக முஹம்மது உண்மையிலே அங்கே சென்றிருக்கிறார் என்று வாயால் சொல்லாவிட்டாலும் அவர்களுடைய உள்ளம் ஆமோதித்தது. எந்த டெக்னாலஜியை வைத்து அல்லாஹ் காட்டினார். 3G பைத்தியமாகிவிட்டோம், 4G பைத்தியமாகிவிட்டோம், 5S பாதிக்காவிட்டால் சமூகத்தில் தலை காட்ட முடியாது என்று லொக்கரில் திருடுகின்றாலும் 5G வாங்குகின்ற காலம், மற்றவனை ஏமாற்று என்றாலும் ஸ்மார்ட் போன் வாங்குகின்ற காலம், ரெண்டு பேருடைய செக்கை பம்ப் பண்ணியாகியும் நோட் வாங்குகின்ற காலம், பைத்தியமாகிவிட்டோம். மன்னிக்க வேண்டும், இல்லை அந்த அளவு ஆகிவிட்டோம். ஆக்குரிய சான்றுகளையும் நான் முன்வைத்தேன். சரி, சூப்பர்சோனிக் என்கிறார்கள், ஜெட் என்கிறார்கள், ராக்கெட் என்கிறார்கள். எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது, எத்தனை சக்சஸாக திரும்புகிறது, எத்தனை இடையில எங்கென்றே தெரியாது. ஆட்கள் சேர்ந்து சேதமாகுவார் என்று ஆளில்லா விமானங்களை அனுப்புகிறார்கள், ஆளில்லாத ஜெட்டுகளை ராக்கெட்டுகளை அனுப்புகின்ற காலம். ஏன் சுவர் இல்லை, வருவது சுவர் பண்ண முடியாது, சுவர் இல்லை என்பதனால் ஆள் இல்லாமல் அனுப்புகிறார்கள். உடைந்தாலும் சேதமாகினாலும் முட்டினாலும் கரகினாலும் மக்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஆள் இல்லாமல் அனுப்புகிறார்கள். ஏன் அந்த அளவு செய்தவர்களுக்கே சந்தேகம், அது உயிரோடு மக்களை கொண்டு வந்து விடுமா? துராக் சூப்பர்சோனிக்கெல்லாம் பெரிய சூப்பர்சோனிக், அதைவிட வேகமானது. ஓரிரவிலே மக்காவில் இருந்து பலஸ்தீன், பலஸ்தீனில் இருந்து அங்கே வானத்துடைய காட்சிகளை எல்லாம் பார்த்துவிட்டு ஹஜ்ர் தொழுகை மக்காவில் என்றால் அதை ஃபஜ்ருடைய நேரத்தில், ஃபஜ்ர் தொழுகை என்ற காரணம் இல்லாவிட்டாலும் அடுத்த நாள் காலை மக்காவில் என்றால் எந்த சூப்பர்சோனிக், எந்த விஞ்ஞானி கண்டுபிடித்த விமானத்தில் போனார்கள்? முடியும், அதுதான் பொன்னான காலம். சாதனங்கள் இல்லாமல் சாதித்தார்களே, அவர்கள் தான் டெக்னாலஜி உள்ளவர்கள். கண்ணியமானவர்களே, அதற்கும் அங்கு சான்றிருக்கிறது. சரி, நபிதானே, மோஜிசாதானே, அல்லாஹ் கொடுப்பான் தானே, அது நபியுடைய ஸ்பெஷல் அல்லவா என்றும் சில விரண்டாவாதக்காரர்கள் சிந்திக்கலாம். அவர்களுக்கும் பதில், உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார் நபியா? இல்லை, நபி வருவதாக இருந்தால் அவர்தான் தகுதி. ஹதீஸ் சொல்லிவிட்டார்கள், வர மாட்டார் நபி, நான் தான் கடைசி நபி, வருவதற்கு தகுதி அவர், ஆனால் நபித்துவம் சார்ந்தவர் அல்ல, சஹாபிதா. அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு 23rd மதீனாவில் இருக்கிறார்கள். மிம்பரில் இப்படி பிரசங்கம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். தலைப்பு வேறு. பேசிக் கொண்டிருக்கும் பொழுது யசாரியா அல் ஜபல், யசாரியா அல் ஜபல், சாரியா என்பது ஒருவருடைய பெயர், சஹாபி, சபையில் இல்லை, மதீனாவிலும் இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறார். சாரியாவை கூப்பிடுகிறார் அமீர் முஃமினீன். என்ன நடந்ததோ, பிரசங்கத்திலே சாரியாவை கூப்பிடுகிறார், மலை என்கிறார், மலை பக்கம் கவனம் செலுத்துகிறார். என்ன ஆச்சரியம், சாரியா அந்த நேரத்தில் என்பது ஈரானில், மதீனாவுக்கும் ஈரானுக்கும் எவ்வளவு தூரம் பாருங்கள் கணக்கை. நவீன யுகத்தில் ஃபிளை பண்ணுவதில் தூரம், அந்த காலத்தில் ஒட்டகத்திலும் கோவேரிகளிலும் கழுதையிலும் போகின்ற தூரத்தை பாருங்கள். ஈரானில் இருக்கின்ற சாரியா அந்த படைக்கு தலைமை தாங்கி அங்கே யுத்தம் நடக்கிறது. இங்கிருந்து சாரியா ஜபல், சாரியா மலைப்பக்கம் கவனம் செலுத்துகின்றார்கள். பிரசங்கத்துக்கு மைக்கும் கிடையாது, பேசுவதற்கு மைக்ரோஃபோனும் கிடையாது, செல்போனும் கிடையாது, கம்ப்யூட்டரும் கிடையாது, லேப்டாப்பும் கிடையாது, ஐபேட்டும் கிடையாது, ஐபோட்டும் கிடையாது, ஒரு டெக்னாலஜியும் டெக்னாலஜி என்ற பெயரில் கிடையாது. அதை விட உச்சகட்டத்தில் செயல்பட்டனர். மிம்பர் ஹுத்பா முடிந்தது. எல்லோரும் கேட்டார்கள், அமீர் முஃமினீன் வளமைக்கு மாற்றமான ஒரு சத்தம், சாரியாவை கூப்பிட்டீர்கள், சாரியா சபையில் இல்லை, நாட்டில் இல்லை, ஊரில் இல்லை, ஈரானில் இருக்கிறார். அப்படியா சொல்கிற விடயத்தை ஹுத்பா செய்து கொண்டிருக்கும் பொழுது, இதற்கு முன்னர் உமரலியோட விசேஷத்தன்மை சொல்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபியவர்கள் சொன்னார்கள், இந்த உம்மத்தில் சில எதிர்காலத்தில் நடக்க இருக்கின்ற சம்பவங்கள், நிகழ்வுகள் முற்கூட்டியே முன்னறிவிப்பு செய்யப்படக்கூடிய அமைப்பில் அல்லாஹ் ஒவ்வொரு சமுதாயத்தில் சில மக்களுடைய உள்ளத்தில் உதிப்பை ஏற்படுத்துவான். அந்த உதிப்பு கொடுக்கப்பட்ட மனிதர் முல்ஹம், என்னுடைய காலத்தில் அல்லது மஹத்தத் என்ற வார்த்தை வந்திருக்கிறது, என்னுடைய காலத்தில் உமர், எனக்கு உள்ளத்தில் ஒரு உதிப்பு ஏற்பட்டது, ஒரு ஃபீலிங் ஏற்பட்டது. என்ன ஃபீலிங் தெரியுமா, எனக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது, சாரியா எம்முடைய சகோதரர் முஸ்லிம்களுடைய படைக்கு தலைமை தாங்கி யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார், மலை கங்கால் இருக்கிறார், இந்த மலைப்பகுதியிலிருந்து திடீரென்று எதிரிகள் திடீர் தாக்குதல் நடத்த தயாராகின்றார்கள் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து இங்கிருந்து சாரியாவுக்கு அல்லாஹ் அந்த செய்தியை அனுப்ப வேண்டும் என்ற நம்பிக்கையோடு மதீனாவிலிருந்து ஈரானுக்கு குரல் கொடுத்தேன். கம்யூனிகேஷன், தொலை தொடர்பு என்ற டெக்னாலஜி. சரி, சம்பவம் அப்படி முடிந்தது. சாபாக்களுக்கு எல்லாம் ஆச்சரியம். இங்கிருந்து ஈரானுக்கு செய்தி அனுப்பியிருக்கிறார்கள், என்ன நடந்தது என்று பார்ப்போம். சாபாக்கள் யாரும் மாற்று கருத்து தெரிவிக்கிறேன். அமீரும் முமினும் செய்தால் அது நியாயம் இருக்கும். படையிலிருந்து ஒரு தூதுவர் வருகிறார் செய்தியோடு, அமீரும் முமினை சந்திக்கிறார். அமீரும் முமின் அவர்களே, நீங்கள் இந்த நேரத்தில் இப்படி ஒரு சத்தம் போட்டீர்களா? ஆம் போட்டேன். சாரி, எங்களுடைய அமீரை கூப்பிட்டு மலைப்பக்கம் கவனம் செலுத்துங்கள் என்று சொன்னீர்களா? ஆம் நான் சொன்னேன். கண்ணியமானவர்களே, அந்த சோழர் சொல்கிறார், அமீர் முமினே, நீங்கள் எங்களுடைய காதுக்கு அருகில் நின்று சொல்வது போன்று எங்களுடைய ஜமாத்துக்கும் சாரியா ரதியல்லாஹுக்கும் கேட்டது. உடனே மலைப்பக்கம் கவனம் செலுத்தினோம், அங்கிருந்து தயாராக இருந்த எதிரிகளை தாக்கினோம், வெற்றி கொண்டோம். வெற்றியுடைய குட் நியூஸை தான் எங்களுடைய அமீர் என்னிடம் சொல்லி அனுப்பியிருக்கிறார். உங்களுடைய ஓசை ஒரு ஒரு எழுத்து விடப்படாமல் எங்களுக்கு எத்தியது என்றால் எந்த போனால் மெசேஜை கொடுத்தார்கள். நாம் அடிமையாகிவிட்டோம் கண்ணியமானவர்களே. சரி, இது முன்னோர்கள் சாதித்து இன்னும் பேசிக் கொண்டு போகலாம். தற்காலத்தோடு இணைக்க வேண்டும். லேப்டாப், கம்ப்யூட்டர், போன் எல்லாம் உள்ளடங்கிய மல்டிபிள் தான் இந்த போன். லேப்டாப் வேலை செய்யும், கம்ப்யூட்டர் வேலை செய்யும், ரெக்கார்டராகவும் செயல்படும், மீடியாவாகவும் செயல்படும், எஸ்எம்எஸ், என்எம்எஸ், வாட்ஸ்அப், வைபர், செங்கோ, மெம்பர், ஸ்கைப், டெலிகிராம், பீகோ. பீகோ வேறு, பீகோ என்று வந்திருக்கிறது, சொல்லிக்கொண்டே போகலாம். அதை படித்து தருகின்ற மேடை அல்ல இது, ஒவ்வொருவரும் பாவிக்கிறோம். இதனால் ஏற்படுகின்ற சமூக சீர்கேடுகள் அதனுடைய தலைமை. இதனால் ஏற்படுகின்ற சமூகத்தில சாரி துப்ப இடம் இல்லாத சீர்கேடுகள். சாரத்தான் முடியும், துப்ப முடியாது. ஏன், ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கு துப்பிக் கொள்ள வேண்டும். எல்லோரும் மாட்டிவிட்டோம். கனிமணர்களே, சுருக்கமாக நான் சொல்லிக் கொண்டு போகிறேன். எல்லா துறைகளுக்கும் ஆபத்து. முதலாவது, மனிதன். இஸ்லாமிய சட்டங்கள் ஐந்து விடயங்களை மையமாக வைத்து அமைக்கப்பட்டிருக்கிறது. சுருக்கமாக சொல்கிறேன், எல்லோரும் விளங்க வேண்டும். பரீட்சையில் ஏ எடுப்பதற்கு மட்டும் படிப்பது அல்ல, வாழ்க்கையில் இருக்கிறதா என்று பார்ப்போம். குல்லியாக்கள் கம், ஹிஸ்புல் நஃப், ஹிஸ்புல் மால், ஹிஸ்புல் அயம், ஹிஸ்புல் நசல், ஹிஸ்புல் நசல், ஐந்து விடயங்கள். உயிரை பாதுகாத்தல், பொருளாதாரத்தை பாதுகாத்தல், மானத்தை பாதுகாத்தல், குடும்ப கௌரவத்தை பாதுகாத்தல். கண்ணியமானவர்களே, மனிதனுடைய குடும்ப கௌரவம், வங்கிசம், இவைகளை பாதுகாக்கின்ற அமைப்பில் தான் ஐந்து விடயங்கள் என்று அமைக்கப்பட்டிருக்கின்றன. எல்லா சட்டங்களுக்கு பின்னால் இந்த ஐந்து இருக்கும். சுருக்கமாக சொல்வதால், ஒருவர் ஒருவருக்கு எதிராக கொலை நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது, மக்களுடைய உயிரை பாதுகாப்பது பிரதானம். ஒருவரை பற்றி புறம் பேசக்கூடாது, இட்டுக்கட்டக்கூடாது, மானம். ஒருவருடைய தொடர்பு ஹலாலாக நிக்காஹின் மூலம் அமைய வேண்டும், அதுக்கு தான் நிக்கா ஜினா ஹராம். அதே போன்று ஒருவருடைய பொருளாதாரத்தை திருடுவது, ஏமாற்றுவது, இப்படியான விடயங்கள். கண்ணியமானவர்களே, இவர்கள் இந்த ஐந்தும் தான் இஸ்லாத்திலே பிரதானம். அதில் முதலாவது பிரதானம் ஹிஸ்புன்னஸ், உயிரை பாதுகாக்க வேண்டும். இந்த உயிருக்கு இந்த சாதனங்கள் இன்று ஆபத்து. முதலாவது விடயம், அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, நீங்கள் உங்களுடைய கையாலே உங்களை சூசைட் பண்ணி கொள்ள வேண்டாம். சூசைட் என்றால் நமக்கு தெரியும், தூக்கு போடுவதும், நஞ்சு மாத்திரைகள் குடிப்பதும், நஞ்சு குடிப்பதும், கத்தியால் கழுத்தை வெட்டுவதும், அல்லது மேலிருந்து கீழே பாய்வதும், கடலில் குதிப்பதால் நாம் பட்டியலிட்டிருக்கின்ற தற்கொலைகள். கண்ணியமானவர்களே, இந்த மொபைல் போனால், இந்த கருவிகளால் எத்தனை உயிர்கள் இன்று போகின்றன. மோட்டார் சைக்கிளிலே போகிறார், போனை எடுக்கிறார், ஹெட்செட்டை அடிக்கிறார், இரண்டு காதுகளுக்குள்ளும் ஹெட்செட்டை அமுக்குகிறார், மியூசிக்கை போடுகிறார், டீயை ஆன் பண்ணும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், சுப்ஹானல்லதி சக்கர லனா ஹாதா என்று திரையான துவாவை ஓத வேண்டிய வாலிபரோ முடிபடுத்த வயோதிபரோ என் அவர்களும் காலிலும் ரேனிலும் பெஜிரோவிலும் காட்டுத்தான் காட்டு போட்டால் தான் அங்கே எக்ஸலேட்டர் வேலை செய்யும், கியர் வேலை செய்யும் என்ற அமைப்புக்கு நமது நிலைமை ஏற்பட்டு விட்டது. காலுக்குள் அடித்திருக்கிறார் ஹெட்செட், லொரியுடைய ஹோனும் விளங்குவது கிடையாது, பஸ்ஸுடைய ஹோனும் விளங்குவது கிடையாது, கேவலம் ஹார்ட் அட்டாக்கே வரப்போகிறது. ட்ரெயினுடைய சத்தம், ட்ரெயினுடைய ஹார்ன், ட்ரெயினுடைய ஹார்னும் விளங்காமல் ரயில்வேயிலே இடையிலே பாதுகாப்பு இடம் இல்லாத இடத்திலே ட்ரெயின் வருவதும் விளங்காமல் போவதும் ஐஸ்பீடிலே காதிலே மியூசிக் பாட்டு சங்கீதம் அதனுடன் போய் எத்தனை பேர் ஹெட்செட்டுடன், எத்தனை பேர் போனுடன், எத்தனை பேர் சைக்கிளிலே, எத்தனை பேருடைய ஜனாதாவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். உடம்பு இரண்டாக கலந்து தலை வேறு உடல் வேறாக கால் இரண்டும் வேறாக பேசி 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 போய் ரயில்வே கோஸ்டிலே நடுவில் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார் போனில், யாரோடு காதலியோடு, யாரோடு காதலனோடு. மதிமயங்கி விட்டார் இன்பத்தில், இன்பத்தில் அப்படியே சங்கமமாகிவிட்டார். எங்கிருந்து கொண்டு ரயில்வேயிலே நின்று கொண்டு இந்த மொபைல் போன் எத்தனுடைய எத்தனை பேருடைய உயிரை காவு கொண்டிருக்கிறது, அந்த அளவு அடிமையாகிவிட்டோம் இந்த மொபைல் போன். நாம் கண்ணே பொன்னே என்று காலையில் எழுந்தாலும் பிரஷ் பண்ணாவிட்டாலும், அது ஆங்கில வார்த்தை நிஸ்வாக் செய்யவிட்டாலும், காலையில் நபியவர்கள் எழுந்தால் முதலாவது என்னாமல் யசூ சுபாபு சிவா, நிஸ்வாக்கின் மூலம் பல் துறக்குவார்கள் என்பதுதான். நபியவர்கள் சூக்க துவாவுக்கு பின்னால் எழுந்தவுடன் கண்ணை கசக்கி விட்டு எழும்புவார்கள், துவாவை ஓதுவார்கள், அடுத்த வேளை நிஸ்வாக்கை தேடுவார்கள். என் வாய் துர்நாட்டம் எடுத்துக் கொண்டிருக்கும் கண்ணியமானவர்களே, முதலாவது தேடுவது போனை, முதலாவது தேடுவது நோட்டை, முதலாவது தேடுவதை பேண்டை என்றால் நாம் அடிமை, என்றால் நாம் அடிமை. உயிருக்காகத்து வாகனம் ஓட்டிக்கொண்டு போகிறார், மியூசிக் பாட்டு போட்டிருக்கிறார், காதில் அடிக்காவிட்டாலும் வாகனத்திலே அந்த ஸ்பீக்கரிலே பாட்டும் படமும் வீடியோவும் சில வாகனங்களிலே நவீன வாகனங்களிலே வந்துவிட்டது. அது டிரைவர் சீட்டுக்கு முன்னாலும் இருக்கிறது, அவர் இங்கே பார்த்து பார்த்து அங்கே ஓட்டுகிறார், இங்கே பார்க்கின்ற பொழுது முன்னே வாகனம் வருகிறது, கண்ணியமானவர்களே எதிர்த்து செயல் வருகிறது. இவர் காரில் போகிறார், அது லொரி வருகிறது, இவர் வேனில் போகிறார், அங்கே பஸ் வருகிறது, இங்கே பார்த்து திருத்து திருத்து காட்சியை பார்த்து பார்த்து ஓட்டுகிறார். அடுத்த நேர தொழுகையில் இன்னாருடைய ஜனாதா இத்தனை மணிக்கு அடைக்கப்படும் என்ற செய்தி வருகிறது. பயணத்தில் தான் போனார், அந்த சாதனம் இவரை கொலை செய்தது. சொல்லிக்கொண்டே போகலாம், உயிராபத்துகளை, உயிராபத்துகளை சொல்லிக்கொண்டு போகலாம். ஒன்று ரெண்டு காட்டினேன், ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. எத்தனை பேர் போனில செக் பண்ணி செக் பண்ணி செக் பண்ணி வாட்ஸ்அப்பிலும் வைபரிலும் ஸ்கைப்பிலும் பேசிக்கொண்டு அதை பார்த்து கொண்டு சிரித்து கொண்டு போய் காணில் விழுந்து காலை உடைத்தவர்கள் எத்தனை பேர். சாப்பாட்டு, சாப்பாட்டுக்கு சாப்பிடும் பொழுதாவது அதை ஓப்பண்ணி பக்கத்தில் வைப்போம், ருசித்து ருசித்து சாப்பிடுவோம், அல்லாஹும் அன்று வளர்க்க சுக்குரன் அடிக்கடி சொல்லி சாப்பிடுவோம், அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி ஒவ்வொரு பிடிக்கும் பிறகு அல்லாஹ் நன்றி செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். அப்படியான வழிகாட்டல் இருக்கின்ற பொழுது போஞ்சிக்காய்க்கும் கொச்சிக்காய்க்கும் வித்தியாசம் விளங்குவதில்லை. என் போனிலே என்றதாக கொச்சிக்காயை எடுத்து போஞ்சிக்காய் என்று தின்றவர்கள் எத்தனை பேர். சொல்லிக்கொண்டு போகலாம் கண்ணியமானவர்களே, கிழங்கண்டு நினைத்து இங்கே தப்பியவர்கள் எத்தனை பேர். அன்றாட நடக்கிறது, நடந்தவர்களுக்கு செருப்பு வரும், இதற்கு பின்னராவது அந்த விஷக்கிருமியை ஓரமாக்கி விட்டு சாப்பிடுவோம். கண்ணியமானவர்களே சொல்லிக்கொண்டு போகலாம், உயிருக்கு ஆபத்து. ஏன் சாப்பாட்டை நினைத்தேன், சாப்பாட்டில் இலகிக்காயினால் உயிருக்கு ஆபத்து. சிலருக்கு கத்தரிக்காய் பிடிக்காது, கத்தரிக்காயை கண்டால் மரணம், மரணத்தை கண்டு பயப்படுவது கொண்டு பயப்படுவார்கள். ஏன் இலகி, போன் பேசி பேசி கத்தரிக்காயை சென்று அடுத்த நிமிடம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு எலஜி. ஏன் போன் பேசிய இன்டெக்ஸில் கத்தரிக்காயை சென்று விட்டால் அவருக்கு எலஜி, தக்காளிக்காய் எலஜி. கண்ணியமானவர்களே, வட்டலப்ப இனிப்பு புடி சுகர் எலஜி. அந்த போனுடைய அந்த மூழ்கிற இன்பம், அதிலே வருகின்ற செட்டிங், அதிலே வருகின்ற ஆடியோ வீடியோ பார்த்துக் கொண்டு சாப்பிடுகிறார். குடிங்கையும் வட்டலப்பத்தையும் அத்துமீறி சாப்பிட்டு விட்டு சுகர் கூடி விட்டது 250-300 இரவு சக்கராத்து ஹால், அடுத்த நாள் காலை ஐசியு, அடுத்த நாள் மாலை இந்நாள் இல்லாகி வைந்தா இலகி ராஜ்யம். போனால் வந்த கேடு சொல்லிக்கொண்டே போகலாம். மலசல கூடம் எந்த அளவு கேவலமான இடம் தெரியுமா? இதெல்லாம் தலைப்பு உயிருக்கு ஆபத்து, அதனுடைய பிரசங்கத்தை முடிக்கலாம். ஏன் அதான் பிரதானம், எல்லாரும் உயிருக்கு தானே பயம், உயிருக்கு ஆபத்து. இபாதத் ஈமான் எல்லாம் பிறகு, உயிருக்கு ஆபத்து. மலசலகூடத்தில் நன்மை தீமை எழுதுகின்ற மலக்கைகள் கூட உள்ளே வருவது கிடையாது. நாட்டம் அடிக்கின்ற கேவலமான அதற்குள்ளும் இந்த மலத்துக்கும் சிறு கிடையாது. மலம் கழிக்கும் பொழுது கூட போகும் பொழுது என்னதுவா, வரும் பொழுது என்னதுவா, ஒன்றும் கிடையாது. அதற்குள்ளும் ஹெட்செட், அதற்குள்ளும் செட்டிங், கொமடிலிருந்து கொண்டு செட்டிங். கண்ணியமானவர்களே, அந்த அளவு 5-7-10 நிமிடம் அந்த மனசல கூடத்துக்குள்ளும் நம்மை ஓய்வாக வைக்காததுதான் இந்த கருவி. காலையில் இருந்தவுடன் மிஸ்வாக்கை தேட வேண்டிய முஸ்லிம் காலையில் இருந்தவுடன் போனை தேடுகிறார். பேஸ்புக்கு எத்தனை மெசேஜ், எத்தனை பேர் செட்டிங், எத்தனை பேர் லைக், மிஸ்வாக்கை தேட வேண்டியவர். அப்படியே பல்சலக்காமலே செட்டிங் செட்டிங் என்று அரை மணிக்கு படுக்கையில் எழும்போது 8 மணிக்கு 8:30 வரைக்கும் செட்டிங், மெசேஜ் வாசிப்பது, ரிப்ளை பண்ணுவது, ஆன்சர் பண்ணுவது. அப்படியே உமா வாலிபராக இருந்தால் உமாவுடைய கையால் தீவரம், மனவராக இருந்தால் மனைவியுடைய கையால் தீவரம். பிரஷ் பண்ணவில்லை, உள்ள குரு அசிங்கங்களோடு அசுத்தங்களோடு அந்த தீயையும் குடிக்கிறார். அப்படியே நஞ்சாகிறது காலப்போக்கில் கிட்னி ஃபெயிலியர். ஏன், அந்த வாய் அழுக்குகளோடு ஒவ்வொரு நாளும் தீ குடித்ததால் அழுக்கு சேர்ந்து சேர்ந்து கிட்னியிலே ப்ராப்ளம். 20 வருடத்துக்கு பின்னர் சரி, 5 வருடத்துக்கு பின்னர் சரி, கிட்னி மாற்ற தேவைப்படுகிறது. ஏன், இந்த காலையில் எழுந்தவுடன் இந்த போனை கிண்டியதுதான் காரணம். மிஸ்வாக் பண்ண மறந்து விட்டோம், கடுமையான குளிப்பை கூட மறந்து ஆபீஸுக்கு போனவர்கள் எத்தனை பேர். சம்பவங்கள் ஆதாரபூர்வமாக என்னிடம் இருக்கிறது, உங்களுக்கு தேவையில்லை. நடந்தவர்கள் சௌபா செய்யுங்கள். இந்த எஜமானை கொஞ்சம் கட்டுப்படுத்தி நீங்கள் எஜமானாக மாறி அதை அடிமையாக்குங்கள். சொல்லிக்கொண்டே போகலாம். சைலத்துக்கு போய் அப்படி செட்டிங் இன்ட்ரெஸ்ட்ல வருகிறார், பேசிக் கொண்டிருந்து வருகிறார், அல்லது ஏதோ அங்கும் அந்த கருவியை பயன்படுத்திவிட்டு வெளியே வருகிறார். யாரும் என்னை மன்னிக்க வேண்டும், கேவலமாக எடுக்க வேண்டாம். கேவலமான விடயத்தை செய்கிறோம் என்பதால் சொல்கிறேன், ஜிப்பை மூடாமல் வெளியே வந்தவர்கள் எத்தனை பேர். ஜிப்பை மூடுங்கள் என்று எமக்கு மற்றவர்கள் சொன்னது எத்தனை பேர். ஏன் இந்த கோணம் நமது அவுரத், ஏன் இந்த கோணம் நமது அவுரத்தை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். கேவலம் கேவலம் கேவலமாகிவிட்டோம். இது உயிருக்கு ஆபத்து, மானத்துக்கு ஆபத்து, எல்லாம் இணைந்து விட்டது. மானம் உயிர் இரண்டும் இணைந்து விட்டது. பொருளாதாரத்துக்கு ஆபத்து. கேஷியர் இருக்கிறார், கேஷியர் இருக்கின்ற பொழுது அவரும் மாஷாஅல்லாஹ் வத்தபிலே, இது மாஷாஅல்லாஹ் சொல்ல வேண்டிய கட்டம் அல்ல, பின்னால் இல்ல, நான் சொல்வது மறுமுனை நெகட்டிவாக சொல்கிறேன். மாஷாஅல்லாஹ் அவர் செட்டிங், அவருக்கு பேஸ்புக், அவருக்கு இன்னும் அவருடைய பெயரை கூட சரியா எழுத தெரியாது. பேஸ்புக்கில் அக்கௌண்ட் இருக்கிறது, படித்தில்லை, வியாபாரத்தில் மாத்திரம், யாரும் குறையா எடுக்க வேண்டும், அப்படியும் இருக்கிறார்கள். சைன் மாத்திரம் தான் வைக்க தெரியுமாங்க, வேறொன்றும் தெரியாது. அவருக்கு கூட எஸ்பி அக்கௌண்ட், 6 வயது அடையவில்லை, 6-7 வயது தான், எஸ்பி பேஸ்புக்கில் அக்கௌண்ட், சின்ன பிள்ளை. இந்த பெற்றோர்களுக்கு சுவர்க்கத்தில் மாளிகை கிரீடம் இருக்கிறதா, இருந்தால் சொல்லுங்கள், அடுத்த முறை நண்பர்களை சொல்கிறோம். பெற்றோர்களை நரகத்துக்கு கொண்டு போவார்கள், அவ்வளவுதான். அங்கே இன்ட்ரெஸ்ட் ஆயிருந்தோடு வீடியோ ஒன்றை பார்த்து ரசித்துக் கொண்டு, இதில் 20 ரூபாய் பேலன்ஸ் தாருங்கள், கோலையை கொடுக்கிறார் பணத்தை, 20 ரூபாய் பேலன்ஸ் தாருங்கள். லாக்கை திறந்தவர், 20 ரூபாயும் 500 ரூபாயும் ஒரே நிறம், 20 ரூபாயும் 500 ரூபாயும் ஒரே நிறம். அந்த வீடியோவை பார்த்த வண்ணமே லாக்கை திறந்து அந்த பர்பிள் கலரில் இருந்த ஒரு நோட்டை எடுத்து கொடுத்து விட்டார். கோலையனும் பொஸ்தர கையால் 10 ரூபாய் கூட மிஸ் ஆகி வராது என்ற நம்பிக்கையில் அப்படியே கொடுத்து விட்டான். கொடுத்ததே 100 ரூபாய், 80 ரூபாயுடைய சாமான், 20 ரூபாய் பலன் கொடுக்க வேண்டும். வந்தவன் ஒரு திருடன், எங்கடா மற்றவருடைய பணம் கிடைக்கும் என்று வந்தவன், நேர்மையானவன் அல்ல. ஆனால் அவனுக்கும் விளங்கவில்லை, மடித்து பொகட்டிலே போய்விட்டு அவன் அங்கே யோசிக்கிறான், அல்லாஹ் செய்த உதவி, என்னுடைய பொகட்டில் 500 ரூபாய் எங்கிருந்து வந்தது. இந்த வீடியோவிலும் ஆடியோவிலும் மூழ்கி இருந்த பாஸ் இந்த கேஷியர், இந்த அக்கவுண்டர், இந்த கேஷியர்ல இருந்தவர் போனை பார்த்து பார்த்து லாக்கிலிருந்து பணத்தை எடுத்து கொடுத்தார். 20 ரூபாய்க்கு 500 ரூபாய் எங்கிருக்கிறோம். இது ஒன்று ஏராளம், இது ஒன்று இன்னும் இருக்கிறது. சீனாவுக்கு பணத்தை அனுப்பிவிட்டோம், மலேசியாவுக்கு பணத்தை அனுப்பிவிட்டோம். ஆன்லைனிலே பிசினஸ் கண்ணியமானவர்களே, எமது வியாபாரி தான், எமது கஸ்டமர் தான், நாங்கள் எங்களுடைய அந்த வியாபாரத்தோழன் தான் அக்கௌண்ட் நம்பரை அனுப்பியிருக்கிறான், அவனுடைய இமெயிலிலிருந்து தான் வந்திருக்கிறது என்று பணத்தை அனுப்பிவிட்டு கால் பண்ணுகின்ற பொழுது உங்களுடைய பணம் வரவில்லை என்று அங்கிருந்து சொல்கிறார்கள். விசாரித்து பார்த்தால் அவனுடைய இமெயிலே ஹெக் பண்ணி களவாக இணைந்து அவனுடைய டீட்டெயில்ஸ் எடுத்து இன்னும் ஒருவர் தன்னுடைய அக்கௌண்ட் நம்பரை அவனுடைய இமெயிலில் அனுப்பியிருக்கிறான். அதனூடாக 15-20-30 லட்சம் ஒரு கோடி நஷ்டம். ஏன், சாதனத்தை நம்பி வியாபாரம் செய்தோம், ஆன்லைனிலே பிசினஸ் செய்தோம். எத்தனை பேர், நடக்கவில்லையா இல்லை என்று கூறுவதற்கு யாரும் வர முடியாது. சான்று மிக தெளிவாக என்னிடம் இருக்கிறது. ஒரு சதம் கொடுக்க தேவையில்லாத எவனோ இவருடைய இமெயிலை பாவித்து கள்ளத்தனமாக நமது 50 லட்சத்தை எடுத்தார் என்றால் எதனால் வந்த நஷ்டம்? 40 வயதில் 75 வயது போது முடிவெடுத்து விட்டது, சுகர் கூடிவிட்டது, ஹார்ட் அட்டாக் வந்துவிட்டது, மௌத்தாகிவிட்டார் 40 வயதில். பிசினஸ் சாதனத்தை நம்பியதால் வந்த நஷ்டம், மடையனாகியதால் வந்த நஷ்டம் சொல்லிக்கொண்டே போ. அடுத்ததாக ஓரிரு உதாரணங்களை சொல்லி முடிகிறேன். ஒரு சில நிமிடங்கள் தான். குடும்ப வாழ்க்கைக்கு ஆபத்து, குடும்ப வாழ்க்கைக்கு ஆபத்து. கேட்கின்ற வீடியோ போட்டோ இதை பற்றி தனியே பேச வேண்டும். இதனுடைய முசீபத் அது தனித்தலையங்கம். இதை சொல்ல தேவையில்லை, சொல்லாமலே பட்டுமாகிறோம். தனியான போட்டோக்கள், வீடியோக்கள், ஆல்பம்கள், சீடிகள், எது நடக்கிறது நீங்கள் பாருங்கள். குடும்ப வாழ்க்கைக்கு ஆபத்து. அன்று இலங்கையில், இலங்கையில் என்ன நவல்பா மஹல்லாவில் நடக்கலாம், நடந்திருக்கலாம். ஒருவர் கண்ணியமான மனைவியை தலாக் கொடுக்கிறார். என்ன காரணம்? பேஸ்புக்கிலே தொடர்பு, பேஸ்புக்கில் இன்னொருவருடன் தொடர்பு. உண்மையிலே அந்த பெண், இப்படி பெண்கள் இருக்கிறார்கள், கணவனை வைத்துக் கொண்டு செட் பண்ணுகின்ற, ரசிக்கின்ற, ருசிக்கின்ற பெண்கள் இருக்கிறார்கள், ஆண்களும் இருக்கிறார்கள், ஆண்களும் இருக்கிறார்கள். பேஸ்புக்கிலே 100 மனைவி, வாழ்க்கையிலே 1 மனைவி. அந்த 100 மனைவிகளோடு இருக்கின்ற அந்த கொடுக்கின்ற நேரம் இந்த 1 மனைவிக்கு கொடுப்பது கிடையாது. கணவனுக்கு ஒரு தீ கூட ஊத்த டைம் இல்லை. பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் அங்கும் இருக்கின்ற பெண்களும் இல்லாமல் இல்லை. இந்த பெண் அப்படிப்பட்ட பெண் அல்ல. இவளுக்கு பேஸ்புக் என்றால் என்ன வந்தே தெரியாது. விசாரித்து பார்த்த வகையில் இவருடைய பெயரில் ஒருவர் அக்கவுண்ட் திறந்து இவருக்கு பிடிக்காதவர் இவருக்கு திருட்டுத்தனமான மெசேஜ்களை அனுப்பி, ஆபாசமான மெசேஜ்களை அனுப்பி, காதலிப்பது போன்ற மெசேஜ்களை அனுப்பி குடும்பத்தை பிரிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தால் இவளுடைய பெயரிலே அக்கவுண்டை திறந்து எத்தனை பேர் தொடர்பு கொள்கிறார்கள்? 3 வருடம் 2 வருடம் என்று ஸ்வீட்டி ஹனி எல்லாம் சொல்லி முடிந்து விட்டது. இறுதியில் பார்த்தால் இருவரும் ஆண்கள், ஒருவர் பெண் போன்று திறந்திருக்கிறார். அவ்வளவு பைத்தியமாக இருக்கும் பேஸ்புக். ஆண் போன்று ரசித்து ருசித்து தொடர்பு வைத்து விட்டு இறுதியாக நேரடியாக சந்திக்கின்ற பொழுது இவரும் ஆண், அவரும் ஆண், ஒருவர் பெண் போன்று அவருடைய பயோடேட்டாவை கொடுத்திருக்கிறார். அந்த அளவு பைத்தியம். டிவோர்ஸ் ஆகிறது பேஸ்புக்கால். அன்றொரு முக்கியமான அரபு நாட்டிலே கணவர் உடனே ஆபீஸ் கால் பண்ணியிருக்கிறார். நீ தலா, என்னப்பா செய்தேன்? ஒன்றும் செய்யவில்லை. ஒரே ஒரு விடைய என்ன, என்னுடைய வாட்ஸ்அப் மெசேஜுக்கு நீ ரிப்ளை பண்ணவில்லை. வாட்ஸ்அப் மெசேஜை பார்த்திருக்கிறாய், நீ ரிப்ளை பண்ணவில்லை. கணவனுடன் சொன்னார், சின்ன விடயம் அல்லவா, வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாவிட்டால் என்ன நடக்கும்? என்ன நடக்குமா? அவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா? அவள் காலை முதல் மாலை வரை தூங்கும் வரை வாட்ஸ்அப்பிலே தான் காலங்களையும் அவளுடைய. எனக்கு என்ன வேலையும் செய்ய மாட்டாள், என்னுடைய எந்த கிருமத்தையும் செய்ய மாட்டாள். ஃப்ரெண்ட்ஸ் மாரோடு செட் பண்ணுவாள், உலகம் முழுக்க வருகின்ற மெசேஜுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுவாள். என்னுடைய நான் கணவன், நான் அவளுடைய மாப்பிள்ளை, என்னுடைய ஒரு மெசேஜுக்கு அவள் ரிப்ளை பண்ணாவிட்டால் அவள் என்ன செய்கிறாள்? எல்லோருடைய மெசேஜையும் மதிக்கிறாள், என்னுடைய மெசேஜை அவமதிக்கிறாள். எனவே ஒரு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணவில்லை என்ற காரணத்தினால் தலார். இது ஓர் இரண்டு. இந்த தலைப்பில் நான் 10 மணிக்கு பேச தயார். இது ஜும்மா, இது கொத்துபா. மடையனாக வேண்டாம், அடிமையாக வேண்டாம், சைக்கோவாக வேண்டாம். தெளிவாக சொல்கிறேன், சைக்கோ ஆகிவிட்டார்கள் சிலர். பிள்ளைக்கு நோய், மருந்தெடுக்க போக நேரம் இல்லை. ஏன்? தொடர் நாடகம் விடுபடும். அந்த நாடகம் விடுபடும், பிள்ளை மௌத்தாயினால் வரவில்லை, நாடகத்தை முடித்துவிட்டு தான் ஆட்டா இப்படி போ என்று எத்தனையோ பெண்கள். சமையல் அறையிலே கறி தீந்து நாத்தம் அடிக்கிறது, அரிசி சோறு அந்த கறி தீந்த நாத்தம் வருகிறது. தீஞ்சாலும் பரவாயில்லை, கணவனிடம் கோல் பண்ணி ஹோட்டலில் இருந்து பார்சல் எடுக்கலாம், கறி தீந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய சீரியல் முடிய வேண்டும் என்கின்ற எத்தனை பெண்கள். அடிமையாகிவிட்டோம். மனைவி தேவையில்லை, கணவன் தேவையில்லை, பெற்றோர் தேவையில்லை, ஃப்ரெண்ட்ஸ் மார் மாத்திரம் தான், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மாத்திரம் தான், ஜென் மாத்திரம் தான் என்று சியாமத்தினருடைய அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறோம். கிரக கண்ணியமானவர்களே, இந்த சாதனங்களை நமது காலுக்கு கீழே வைத்து ஆறறிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு மனிதனுடைய அறிவு கொடுக்கப்படவில்லை, நாம் தான் ஏற்ற வேண்டும். பரண்டில்லை, சாதில்லை என்றால் அதை பாதிக்க முடியாது. எனவே மனிதத்தன்மை இழக்காமல், ஆறறிவை இழக்காமல், நம்மை அடிமையாக்காமல், நாம் அதற்கு எஜமானர்களாக நமது பைக் கண்ட்ரோலிலே அதை வைத்து சுய புத்தியுடன் வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தோல்வி செய்வானாக. தலைவனுடைய பாவங்களை மனித்தருவதாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மனித்தருவதாக, உட்காருடைய பாவங்களை மனித்தருவதாக, புற முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவங்களை மனித்தருவதாக, யாத உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அகலாக்கை தருவாயாக, உண்மையான மனித பண்புகளை தருவாயாக, மனித நேயத்தை இழக்காமல் பாதுகாப்பாயாக, சுய புத்தியை இழக்காமல் பாதுகாப்பாயாக, பகத்தருடன் வாழ்ந்து பகத்தருடனே மௌத்தாக்கூடிய பாகை தருவாயாக. உலக வசதிகளை நம்மை அடிமையாக்காதையா அல்லாஹ். உலக வசதிகளுக்கு நம்மை எப்பொழுதுமே கீழ்த்தரமாக்காதையா அல்லாஹ். உலக வசதிகளை நமது கட்டுப்பாட்டில் பாவிக்கின்ற நன்மக்களாக நம்மை மாற்றுவாயாக. அவற்றின் மூலம் சொருக்கம் போகின்ற நன்மக்களாக நம்மை மாற்றுவாயாக. ஈமானில் வாழ்ந்து ஹரிமாடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்.